Alleluia, 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 Alleluia. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மானவோடும் இருப்பாராக.
மத்தேயுளதே தூயனச் செய்திலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
பிரிவு ஆறு, இறை வார்த்தைகள் ஒன்று தொடங்கி ஆறு முடிய மற்றும் பதினாறு தொடங்கி பதினெட்டு முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதி ஓரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பிருக்கும் போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பிருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்தி கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பிருக்கும் போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பிருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாயிருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கொடுங்கள், உங்களுக்கும் கொடுக்கப்படும். சாதிக்க பிறந்தவரின் சமூக அமைப்பு என்ற அமைப்பை உருவாக்கி அதை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டு வருபவர்கள் யார் என்றால் மதிப்புக்குரிய திருநங்கைகள். சென்னையிலே அவர்கள் தங்களால் முடிந்த அளவு கம்யூனிட்டி கிச்சன் என்ற ஒரு விதமான கட்டமைப்பை உருவாக்கி அதிலே தினந்தோறும் 20 திருநங்கைகளுக்கு தங்களால் முடிந்த அளவு தாங்களே சமைத்து உணவு உண்ணுகிற பழக்கத்தை வைத்திருந்திருக்கிறார்கள்.
எனவே அதன் அடிப்படையிலே சுற்றி தெரிந்திருக்கிற அல்லது பல்வேறு இடங்களுக்கு சென்று வருகிற அவர்கள் மதிய நேரத்திலே அங்கு ஒன்று கூடி உணவருந்துகிற ஒரு பழக்கம் அவர்களிடத்தில் இருந்தது. அப்போது ஒருவர் மற்றவர் தங்களுக்குள்ளே இருக்கிற சோகங்கள் துயரங்கள் எல்லாவற்றையுமாக பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவதும் துயரமான காரியங்களை குறித்து சிந்தித்து அதிலிருந்து தீர்வுகள் காணும் வண்ணமாக அவர்களுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு தொடங்கி இன்று வரை இந்த கொரோனா பாதிப்பு என்பது நம்மிடத்திலே மிக அதிகமாக இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. முதல் அலை வந்தது, இப்பொழுது இரண்டாம் அலை என்று சொல்கிறார்கள். மூன்றாம் அலை வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் சொல்லுகிறார்கள். இந்த ஒரு சூழலிலே இந்த சாதிக்கு பிறந்தவர்கள் சமூக அமைப்பை சார்ந்தவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இந்த கொரோனா பாதிப்பிலே அதிகமாக துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக தடைபட்டு போயிருக்கிறது, உணவிற்கு கூட வழியில்லாமல் இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தவர்களாக தாங்கள் சேர்த்து வைத்த பணத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து நல்ல உள்ளங்களை எல்லாம் தேடி சென்று தாங்கள் இவ்வாறு செய்கிறோம் என்பதை மற்றவர்களுக்கு விளம்பரப்படுத்த விரும்பாமல் அவர்களால் முடிந்த அளவு 10 பேர், 20 பேர், 30 பேருக்கு தினமும் உணவு கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். இது எப்படியோ மற்றவர்களுக்கெல்லாம் தெரிந்து போக, தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கெல்லாம் தெரிந்துவிட அவர்களும் இந்த அமைப்பினர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அப்படியாக அவர்கள் உணவு கொடுக்க விரும்பிய சூழலை இன்னும் சற்று விரிவுபடுத்துகிறார்கள். இன்று 172 குடும்பங்களுக்கு இவர்கள் தினந்தோறும் மதிய மற்றும் இரவு உணவுகளை வழங்கி வருகிறார்கள். குறிப்பாக 70 குடும்பங்களுக்கு மேலே வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிற குடும்பங்களுக்கு தினந்தோறும் இந்த திருநங்கைகள் தங்கள் சமைத்த உணவுகளை மிக நேர்த்தியாக அதை பேக் செய்து அங்கே கொண்டு போய் கொடுக்கிறார்கள். போகிற பொழுது வருகிற பொழுதெல்லாம் போலீஸ்காரர்கள் கேட்கிற பொழுதெல்லாம் எதுவுமே அவர்கள் சொல்லாமல் அனுமதி கொடுக்கிறார்கள் என்ற மன மகிழ்வோடு அங்கே அவர்கள் தங்கள் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களை கேலி கிண்டல் செய்தவர்கள், வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள், இவர்களெல்லாம் மனித பிறவிகளா என்று புறந்தள்ளிய மக்களுக்கு மத்தியிலே எவ்விதமான பாகுபாடும் பார்க்காமல் தேவையில் இருப்பவர்களை தேடி சென்று இந்த அமைப்பை சார்ந்தவர்கள் உணவு கொடுத்து வருகிறார்கள். இதை செய்வதை 2 நாட்களுக்கு முன்பாக அவள் விகடன் என்று சொல்லப்படுகிற விகடன் இ மேகசினிலே வாசித்ததை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னால், கொடுங்கள், நிச்சயமாக மகிழ்ச்சி பிறக்கும், அதை கடவுளே கொடுப்பார் என்பதுதான். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெறுவதற்கு தான் நம்முடைய கைகளை நிறைய நேரங்களிலே நீட்டுகிறோமே ஒழிய நாம் கொடுப்பதற்காக நம்முடைய கைகளை நீட்டுவதில்லை என்பதும் எல்லோருக்கும் தெரிந்த உண்மைதான். ஆலயங்களுக்கு வருவதும் கூட நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் தான் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோமே ஒழிய ஆண்டவருக்கு உரியவற்றை நாம் கொடுக்க வேண்டும் என்று என்றுமே யோசிப்பது கிடையாது. ஒரு மணி நேரம் கூட விழித்திருந்து உங்களால் செபிக்க இயலாதா என்று கேட்ட இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து, எனக்காக நீங்கள் சோதனைக்கு உள்ளாகாதபடி ஒரு மணி நேரத்தை எனக்காக நீங்கள் கொடுக்க மாட்டீர்களா, கடவுளிடத்தில் செபிக்க மாட்டீர்களா என்று கேட்பது நாம் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக பொருந்தும். ஏனென்றால் இந்த உலகத்திலே பல்வேறு காரணங்களை மையப்படுத்தி ஓடிக்கொண்டே இருக்கிறோம், சம்பாதித்து கொண்டே இருக்கிறோம், பணக்காசுகளை குவித்து கொண்டே இருக்கிறோம், எல்லா விதமான அவசர தேவைகளை நிறைவேற்றுவதில் தான் நம்முடைய கவனம் இருக்கிறதே ஒழிய ஆண்டவரை தேடுவதிலோ அல்லது ஆண்டவருக்கு உரியவற்றை கொடுப்பதிலோ ஆண்டவருக்கு நேரம் கொடுப்பதையோ நாம் ஒருபோதும் கவனத்தில் கொள்வதில்லை என்பதுதான் இன்றைய யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களை, நாம் தினந்தோறும் ஒப்புக் கொடுக்கிற திருப்பலியை சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். ஒரு முறை என்னுடைய பங்கில் இருக்கிற சிறுவனோட ஒருவனிடத்திலே நான் கேட்டேன், திருப்பலியிலே எத்தனை பகுதிகள் இருக்கிறது? அதே கேள்வியை தான் உங்களிடம் கேட்கிறேன். மாஸில் பூசையில் எத்தனை பகுதிகள் இருக்குது? இணையதளத்தில் இருக்கிறனால திரும்பி நீங்கள் பதில் சொல்ல முடியாது, இருந்தாலும் உங்களுக்குள்ளே யோசிச்சு பார்த்துக்கோங்க. திருப்பலியிலே 4 பகுதிகள் இருக்கிறது என்ற ஒரு க்ளூவும் அந்த பையனுக்கு நான் கொடுத்துட்டேன். அவன் சொன்ன பதில் இதுதான், கோயிலுக்கு வரும் பகுதி, உட்காரும் பகுதி, உண்டியல் எடுக்கும் பகுதி, இறுதியாக வீட்டுக்கு செல்லும் பகுதி. எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறது பாருங்கள். நம்முடைய திருப்பலி கொண்டாட்டத்திலே ஜபங்களிலெல்லாம் உயர்ந்த ஜபமாக பார்க்கப்படுகிற இந்த திருப்பலியிலே எத்தனை பகுதிகள் இருக்கின்றன? 4 பகுதிகள் இருக்கின்றன. இந்த 4 பகுதிகளும் என்னென்னவாக இருக்கிறது என்று கேட்டபொழுது நம்முடைய குழந்தைகள் இப்படியாக பதில் சொல்கிறார்கள். காரணம், நாம் ஆண்டவரை தேடி நமது குழந்தைகளை அழைத்து வருவது கிடையாது. திருப்பள்ளிக்கு வந்தாலும் கால் மணி நேரம் லேட்டாக வருவது, அப்படியே திருப்பள்ளிக்கு வந்தாலும் கொஞ்சம் போரு சாமியார் பிரசங்கத்தை முடித்தோன்னு கூட்டிகிட்டு போகிறேன் என்று சொல்வது, அல்லது பூசைக்கு வந்தாலும் நாம் நம்முடைய கவனத்தை எல்லாம் காய்கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க, எப்போ போகலாம், பூசை முடிஞ்சோடனே நேராக போயிடலாமா, இல்லை வீட்டில் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துட்டு அப்புறம் போகலாம் என்று கடவுளை தேடி வருகிற நேரங்களில் கூட கடவுளை தவிர மற்றவற்றிலே நாம் கவனம் செலுத்துகிறோம் என்பது உங்களுக்கும் எனக்கும் நன்றாகவே தெரியும். அன்புக்குரியவர்களே, திருப்பள்ளியிலே 4 பகுதிகள் என்னென்ன? தொடக்கச் சடங்கு, இறைவாக்கு வழிபாடும், நற்கருணை வழிபாடும், இறுதியாக நிறைவு சடங்கு. இந்த 4 பகுதிகளையும் உன்னிப்பாக கவனித்தோம் என்று சொன்னால் கடவுள் நமக்கு ஆசீர்வாதத்தை நிறைவாக கொடுக்கிறார். தொடக்கச் சடங்கிலே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே என்று தொடங்குகிற நம்முடைய திருப்பள்ளியிலே அருள் பணியாளர்கள் எல்லோருமே வாழ்த்து செய்தி கூறுகிறார்கள். என்ன? தந்தையாம் கடவுளிடமிருந்தும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தூய ஆவியாரிடமிருந்தும் என்ற ஒரு சொல்லாடலை, வாழ்த்துறையை இங்கே பயன்படுத்துகிறார்கள். கொரிந்தியருக்கு எழுதிய 2 திருமுகத்திலே 13:13 இறைவார்த்தையிலே இந்த 3 விதமான ஆசீர்வாதங்களை தொடக்கத்திலே வாழ்த்துறையாக கடவுள் நமக்கு கொடுக்கிறார். என்ன என்றால், அருளை கடவுள் கொடுக்கிறார், அன்பை கொடுக்கிறார், நட்புறவை கொடுக்கிறார். தந்தை மகன் தூய ஆவியார் இந்த மூவருனுடைய பின்னணியிலே அருளையும் அன்பையும் நட்புறவையும் கடவுள் தொடக்கத்திலே இந்த திருப்பள்ளி வழியாக நமக்கு கொடுக்கிறார். அதற்கடுத்ததாக பாவத்துயர் செயல் அல்லது பாவத்திற்கான மன்றாட்டு எழுப்புதல் நிகழ்விலே என்ன செய்கிறோம்? நம்முடைய குற்றம் குறைகளையெல்லாம் நினைத்து ஆண்டவரிடத்திலே மனமருந்தி வருகிறோம். எனவே எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் என்று சொல்லுகிற அந்த ஜபத்திலே என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே என்று நம் பாவத்தை எறிக்கையிடுகின்ற பொழுது ஆண்டவர் எதை நமக்கு கொடுக்கிறார்? மன்னிப்பை கொடுக்கிறார். இதை நீதி தலைவர் புத்தகத்திலே 10:15 இறைவார்த்தையிலே அல்லது 10-15 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே வாசிக்கிற பொழுது மன தூய்மையை நாம் அடைவதற்காக கடவுள் இங்கே நமக்கு மன்னிப்பை கொடுக்கிறார். இந்த மன்னிப்பு நம்மிடத்திலே வந்தவுடன் தான் நாம் தொடர்ந்து இந்த திருப்பள்ளியிலே பயணிக்கிறோம். அதற்கடுத்ததாக இறை வார்த்தை பகுதியிலே யோவான் நற்செய்தி 1:14 இறை வார்த்தையிலே வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் என்ற இயேசுவினுடைய உடனிருப்பை வார்த்தையின் வடிவிலே கடவுள் இங்கே கொடுக்கிறார். ஆக இந்த வார்த்தையின் வடிவிலே தன் உடனிருப்பையும் உற்ற துணையையும் நமக்கு தேவையான ஆற்றலையும் இந்த இறை வார்த்தை வழியாக கடவுள் நமக்கு கொடுக்கிறார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 4:12 இறை வார்த்தையில என்ன பார்க்கிறோம்? இறை வார்த்தை என்பது உயிர் உள்ளது. இந்த உயிரளிப்பை கடவுள் எங்கே கொடுக்கிறார்? நமக்கு இந்த திருப்பள்ளியின் வழியாக கொடுக்கிறார். அதற்கடுத்ததாக நற்கருணை வழிபாட்டிற்கு வருகிற பொழுது யோவான் நற்செய்தி 6:51 இறை வார்த்தையிலே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே, இந்த உணவை உண்டால் அவர் என்றுமே இறக்க மாட்டார், சாக மாட்டார், மாறாக வாழ்வை பெற்றுக்கொள்வார், இது உலக வாழ்வுக்காக தான் நான் கொடுக்கிறேன் என்ற இறைமகனேசு கிறிஸ்துவனுடைய வசீகர வார்த்தைகள் இங்கே அருள் பணியாளர் வழியாக உச்சரிக்கப்படுகிறது. இது என் உடல், இது என் இரத்தம் என்று சொல்லி இயேசு தன்னையே முழுமையாக அப்பத்தின் வடிவிலும் ரசத்தின் வடிவிலும் முழுமையான ஆசீர்வாதமாக தன் உடலாக இரத்தமாக நமக்கு கொடுக்கிறார். அதன் பின்பாக வருகிற ஒவ்வொரு பகுதிகளையும் பிரித்து எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த வலிபூசை என்பது அன்று கல்வாரி மலையில் இயேசு தன்னுடைய இரு கரங்களையும் விரித்து நமக்காக கையளித்தார் அல்லவா, அந்த கையளிப்பின் அடையாளம்தான் இந்த நற்கருணை கொண்டாட்டம். இந்த பலிபீடத்திலே நிறைவேற்றுகிற பலியானது அன்று கல்வாரி மலையில் இயேசு தன்னையே ஒப்பு கொடுத்ததனுடைய அடையாளமாக இருக்கிறதும். எனவேதான் திருப்பள்ளி முழுமையாக கடவுள் தன்னையே நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இது என் உடல், இது என் இரத்தம் என்று தன்னை கொடுத்ததற்கு பின்பாக இறைமகன் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்று சொன்னால், இரக்கத்தை பொழிந்து நமக்கு விடுதலை வாழ்வையும் பின்னர் திருத்தூதர்களுக்கு கொடுத்த அமைதியையும் நமக்கு கொடுக்கிறார். பாருங்கள், எவ்வளவு புனிதமிக்க ஒரு வழியை கடவுள் இன்றைய நாளிலே நமக்காக கொடுத்து கொண்டிருக்கிறார். இரக்கம், மன்னிப்பு, அருள், அன்பு, நட்புறவு, அமைதி என்று எல்லாவற்றையும் கொடுத்த இறைவன் இறுதியாக சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிவிட்டது என்று சொல்லுகிற பொழுது அங்கே நிறைவான வாழ்வை நீங்கள் பெற்று மகிழுங்கள் என்று ஆசிர்வாதத்தோடு வழி அனுப்புகிறார். இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் போகிற பொழுதும் வருகிற பொழுதும் என் நேரமும் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்ன அதே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கிறார். பாருங்கள், இந்த தெய்வீக திருப்பலியிலே கடவுள் எவ்வளவு ஆசிர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறார். ஆனால் இந்த ஆசிர்வாதங்களை அன்புக்குரிய வாஞ்சைக்குரிய பிள்ளைகளே, இந்த ஆசிர்வாதத்தை முழுமையாக நாம் பெற்றுக்கொள்கிறோமா என்பதுதான் இன்றைய நாளிலே இறைவன் நம்மிடத்திலே கேட்கிற ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த பலி பூசை நம் பழைய ஒரு பாடலிலே அல்லது மாதா தொலைக்காட்சியிலே தினந்தோறும் இந்த திருப்பலியை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ப்ரமோ மாதிரி ஒன்று காட்டுவார்களே, அதிலே பூசை பலி போல் பாக்கிய செல்வம் இப்புவித நிலை இல்லையே என்று சொல்லுகிற அளவிற்கு எந்த அளவு இந்த பூசையினுடைய மகிமையும் மகத்துவம் மாட்சிமையும் எந்த அளவு நமக்கு உடனிருந்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள இன்றைய நாளிலே கடவுள் நம்மை அழைக்கிறார். அதற்கு இரண்டு விதமான வழிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஒன்று, முதல் வாசகத்தின் வழியாக முக மலர்ச்சியோடு கொடுக்கக்கூடிய பண்பு. நற்செய்தியின் பின்னணியிலே என்ன கொடுக்கிறார் என்று சொன்னால், விளம்பரம் தேடாமல் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த இரண்டு விதமான பார்வைகளை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், இன்றைய முதல் வாசகத்திலே அங்கே புனித பவுலனுடைய வார்த்தைகளை மக்கள் கேட்டு அவர் என்ன சொல்லுகிறார், முகமலர்ச்சியோடு நீங்கள் கொடுக்க வேண்டும். உங்களுடைய கொடுத்தலிலே முகவாட்டமோ அல்லது வேண்டா வெறுப்போ அல்லது எதற்கு கொடுக்க வேண்டுமோ என்ற சந்தேகங்கள் எல்லாம் இல்லாமல் மாறாக முக மலர்ச்சியோடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால், கொடுப்பதற்கான மனம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் முக மலர்ச்சியோடு கொடுக்கிறார்கள். ஏனென்றால் கொடுப்பது என்பது வெறுமனே கையை நீட்டி கொடுப்பதன் மட்டும் முடிந்து விடார், மாறாக கொடுப்பதற்கு முன்பாக கொடுக்கின்ற எண்ணம் வேண்டும், யாருக்கு கொடுக்கிறோம் என்ற சிந்தனை வேண்டும், எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதிலே நமக்கு புரிதல் வேண்டும். இதற்கெல்லாம் மேலாக கொடுப்பவரை ஏற்று அன்பு செய்கிறோம் என்ற மனநிலை நமக்கு வேண்டும். நீங்களும் நானும் யோசித்து பார்ப்போமே, நம்ம யாருக்கெல்லாம் கொடுக்கிறோம் சொல்லுங்க. அது எதுவாக இருந்தாலும், பணமாக இருந்தாலும், பொருளாக இருந்தாலும், திறமையாக இருந்தாலும், நம்முடைய படிப்பாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் யாருக்கு கொடுக்கிறோம், யார் ஒருவரை ஏற்றுக்கொள்கிறோமோ அல்லது யார் ஒருவரை நாம் அன்பு செய்ய விரும்புகிறோமோ அவருக்கு கொடுக்கிறோம். யோவான் நற்செய்தி 3:16 இறைவார்த்தையிலே பாருங்களே, விண்ணக தந்தை தன் ஒரே பேரான மகனை இந்த உலகிற்கு அனுப்பினார். இந்த ஒரே பேரான மகனை அவர் அனுப்புவது எதனால், இந்த உலகையே அவர் அன்பு செய்கிறார். ஆக இந்த அன்பு செய்வதன் வழியாக தான் தன் மகனை அனுப்பி நமக்காக கொடுக்கிறார். இந்த கொடுத்தல் தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய முதன்மையான செய்தியாக இன்றைய நாளில் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்திக்கு வருகிற பொழுது மூன்று விதமான கடமைகள் அல்லது மூன்று விதமான செயல்பாடுகளை குறித்து இயேசு மிக திட்டவட்டமாக ஒன்றை கூறுகிறார். ஒன்று, தர்மம் செய்தல். இரண்டு, நோம்பிருத்தல். 3வதாக ஜெபிப்பது. இந்த மூன்றுமே யூதர்களிடத்தில் இருந்த முதன்மையான பண்புகள் செயல்பாடுகளாக அங்கே சொல்லப்படுகிறது. 3 pillars என்று கூட அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய 3 தூண்களாக அவர்கள் அங்கே பராமரித்து வந்தார்கள் என்று பார்க்கிறோம். இதை இன்றைய நாளிலே நான் உங்களோடு சிந்திக்க விரும்புவது என்னவென்றால், இந்த 3 விளம்பரம் தேடாதீர்கள் என்பதுதான் இயேசு கொடுக்கிற செய்தி. விளம்பரம் தேடினீர்கள் என்று சொன்னால் கொடுப்பதிலே சிக்கல் இருக்கும். விளம்பரம் தேடினீர்கள் என்று சொன்னால் கொடுக்கின்ற இடத்திலே அங்கே முரண்பாடுகளும் பாகுபாடுகளும் ஏற்படும். விளம்பரத்தை தேடினீர்கள் என்று சொன்னால் கொடுக்க விரும்பது நிறைவாக கொடுக்கப்படாது என்பதுதான் இன்றைய நற்செய்தியிலே இயேசு சொல்வது. வெளிவேடக்காரரை போல் அன்று நீங்கள் இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த தர்மம் செய்வதை கொடுத்துவிட்டு அதை புகைப்படம் எடுக்கிற மனிதர்களாக அன்றைய பரிசேயர்கள் இருந்தார்கள் என்பதுதான் இயேசுவினுடைய சிந்தனை. அவர்கள் கொடுக்கிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் கொடுப்பதை நாங்கள் கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் என்று சொல்லுகிற மனப்பான்மை என்பது கொடுப்பதை அங்கே அடிமட்டத்தோடு தகர்க்கக்கூடிய ஒரு பண்பாக இருக்கிறது. இரண்டாவதாக, நாங்கள் நோம்பிருக்கிறோம் என்று சொல்லுகிற அந்த வெளிவேடக்காரரை போல் நீங்கள் இருக்க வேண்டாம் என்று இயேசு எச்சரிக்கிறார் என்று சொன்னால், இந்த நோம்பு இருப்பது தன்னை உருக்கி தன் உருவை அழித்து மற்றவர்களுக்கு உரு கொடுப்பது என்பதுதான். ஆனால் அங்கே இருந்த பரிசேயர் சதுசேயர் மறைநூலறிஞர்களாம் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அடுத்தவர்களுடைய உருவை அழித்து அடுத்தவர்களுடைய உருவாக்கத்தை தடுத்து தாங்கள் நோம்பிருப்பதை அங்கே எண்பித்து காட்டி கொண்டிருந்தார்கள். மூன்றாவதாக, ஜெபிப்பது என்பது அவர்கள் சந்துகளிலும் தொழுகை கூடங்களிலும் மக்கள் பார்க்க வேண்டும் என்று ஜெபித்தார்கள். ஏனென்றால் எங்களுக்கு தான் எல்லா ஆசீர்வாதம் இருக்கு, எங்களை தான் கடவுள் தொட்டிருக்கிறார், எங்களுக்கு தான் அபிஷேகம் கொடுத்திருக்கிறார் என்று அவர்கள் விளம்பரப்படுத்தக்கூடிய மனநிலையோடு அங்கே இருந்தார்கள். இதெல்லாம் இயேசு கண்டிக்கிறார். ஆனால் இதற்கு மாறாக இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாது இருக்கட்டும், நீங்கள் முகவாட்டத்தோடு இருக்காதீர்கள் எப்பொழுதும் நோன்பு இருக்கின்ற பொழுது, ஜெபிக்கின்ற பொழுது மறைவாய் இருந்து ஜெபியுங்கள் என்ற இந்த மூன்று பண்பியல்களை இன்றைய கொரோனா பெரும் தொற்றின் வழியாக ஒப்பிட்டு பார்க்க நான் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரியவர்களை, தர்மம் செய்வது என்பது இந்த மூன்று பண்புகளையும் தவக்காலத்திலே மிக உன்னிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் இது காலத்தின் கட்டாயம், எல்லா நாட்களிலும் நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு படிப்பினையாக இறைமகன் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார் என்றால், இந்த கொரோனா சூழலிலே இது மிக தெளிவாக நமக்கு பொருந்துகிறது என்றுதான் நான் சிந்திக்கிறேன். ஏனென்றால் தர்மம் என்பது முன்பு சொன்னது போல பணத்தை கொடுப்பது மட்டுமல்ல, திறமையை, ஆற்றலை, உடனிருப்பை, உறுதுணையை, உற்ற துணையை, இவற்றை எல்லாம் கொடுப்பது தான் தர்மம். இதை இந்த கொரோனா நேரங்களிலே பல்வேறு மனிதர்கள் செய்தார்கள். உதாரணமாக, மருத்துவமனையை ஏற்பாடு செய்வது, ஹாஸ்பிட்டல்ஸ் அரேஞ்ச் பண்ணுவது, இரத்தம் தேவைப்படுகிற பொழுது இரத்தத்தை அவர்கள் ஏற்பாடு செய்தது, ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாத பொழுது அதை ஏற்பாடு செய்தது, ஒருவரை அனுமதிக்க இயலாத சூழலில் ஆம்புலன்ஸில் அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருந்த பொழுது அவர்களை சரியான இடத்திலே கொண்டு போய் சேர்த்தது, குவாரண்டைன் என்று சொல்லப்படுகிற தனிமைப்படுத்துதலில் அல்லது அதாவது மைல்டாக இருக்கக்கூடிய கொரோனா பேஷண்ட்ஸ் எல்லாம் தனியாக ஒரு இடத்துல வைத்திருந்தார்கள் அல்லவா, அப்போது ஒருவர் மற்றவருக்கு உடனிருப்பை கொடுத்து அங்கே தர்மம் செய்து கொண்டார்கள். தடுப்பூசி இல்லாத பொழுது அல்லது மருந்துகள் இல்லாத பொழுது அவற்றை கொண்டு போய் கொடுக்கிற சமூகத்தினரை நாம் பார்த்தோம். அதே போல உணவு இல்லாத ஒவ்வொரு மனிதரையும் தேடி தேடி சென்று உணவு கொடுக்கிற எத்தனையோ மனிதர்களை நாம் பார்த்தோம் அல்லவா, இதெல்லாம் தர்மம் செய்தலின் அடையாளம்தான். இரண்டாவதாக, நோம்பிருப்பது என்பது நம்மை உருக்கி மற்றவர்களுக்கு உரு கொடுப்பது, அதாவது தன்னை இழந்து தரணியில் வாழ்பவர்களுக்கு வாழ்வு கொடுப்பது என்று பார்க்கிறோம் அல்லவா. இதை யார் இந்த காலகட்டத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள்? மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறையினர், தன்னார்வ பணியாளர்கள், முன்கள பணியாளர்கள், அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள் என்று இந்த எல்லா பணிகளையும் செய்யக்கூடிய மனிதர்கள் தங்களை இழந்து மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர்களை எல்லாம் யோசித்து பாருங்கள், பிபிஇ என்ற அந்த கிட்டை அவர்கள் முழுவதுமாக உடுத்தி கொண்டு காலையிலிருந்து இரவு வரை வேர்க்க விறுவிறுக்க தண்ணீரில் நனைந்து தன்னை இழந்து கொண்டிருக்கிற மனிதர்களை நீங்களும் நானும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இவர்களுடைய வாழ்வு என்பது நோன்பு இருத்தலை ஒப்பிட்டு இங்கே பார்க்கப்படுகிறது. காரணம், நோன்பு இருத்தல் என்பது உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் நலப்படுத்துவதற்கான ஒருமுகப்படுத்தும் தன்மை. இங்கே மருத்துவர்களாக இருப்பவர்கள் தங்களை ஒருமுகப்படுத்தி இந்த கொரோனா நோயாளியை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் இறந்து போவார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். நோன்பு இருப்பது என்பது ஒருமுகப்படுத்தும் தன்மை. நாம் தவக்காலத்தில் செய்கிறோம் அல்லவா, ஒருவேளை உணவை விட்டு விடுவது, ஒரு வகையில் அது நோன்புதான் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் அதையும் தாண்டி கடவுளை மையப்படுத்த நம் உடலையும் உள்ளத்தையும் ஒருமுகப்படுத்த வேண்டும். ஆன்மாவிற்கான அருளையும் ஆன்மாவிற்கான சிந்தனைக்குரிய காரியங்களை, ஆன்மா வலம்பெற சிந்தைக்கான காரியங்களை நாம் தேர்ந்தெடுக்கின்ற பொழுதுதான் அங்கே நோன்பு நிறைவு பெறுகிறது. மூன்றாவதாக, இறுதியாக, ஜெபிப்பதும். அன்புக்குரியவர்களை, நன்றாக சிந்தித்து பாருங்கள். இந்த கொரோனா நேரத்திலே கோயில்கள் எல்லாம் மூடப்பட்டு இருக்கின்றன. மக்கள் யாரும் கோவிலுக்கு வரதில்லை. நற்கருணை ஆராதனையிலே பங்கேற்பதில்லை. திருப்பள்ளியிலே பங்கேற்க முடியாத சூழல். இவற்றுக்கு மத்தியிலும் ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு இல்லங்களும் இறைவனை இறை வேண்டல் செய்கின்ற ஒரு இல்லமாக மாற்றப்பட்டிருக்கிறது என்பது உண்மைதான். அன்று தொடக்க கால கிறிஸ்தவர்கள் எவ்வாறாக தங்களுடைய இல்லங்களிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை பாடி துதித்து ஜெபித்து ஆராதித்து அவர்கள் அன்பு செய்தார்களோ, ஆண்டவருடைய அருளை மிரக்கத்தை பெற வேண்டும் என்று நினைத்தார்களோ, அதே போன்று பல குடும்பங்கள் இன்றைய காலத்திலே மாறியிருக்கின்றன, ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் எந்த அளவு உண்மையோ, அதற்கு இணையாக ஆண்டவரை தேடாத குடும்பங்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். 24 மணி நேரத்திலே எத்தனை மணி நேரம் நாம் ஆண்டவரை தேடுகிறோம் யோசித்து பாருங்கள். எத்தனை மணி நேரம் ஆண்டவருக்காக நம்மை கொடுத்திருக்கிறோம். இந்த இறை வார்த்தையை வாசிப்பதற்காகவும் அல்லது திருஜபமாலை ஒப்பு கொடுத்து அன்னை மரியாவின் பரிந்துரையை நாடுவதிலும் அல்லது புனிதர்களுடைய தோழமையை நாடுவதிலும் அல்லது இந்த இறைவனை புகழ்வதிலே நமக்கு கிடைக்கிற மகிழ்ச்சியை தேடக்கூடிய மனிதர்கள் நாம் இல்லை என்பதுதான் இன்றைய நாளிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மையாக, கசப்பான உண்மையாக இருக்கிறது. வீடியோ கேம் விளையாடுறோம், விடிய விடிய விளையாடுகின்றோம். படங்கள் ஒரே நேரத்திலே 3-4 படங்களை எல்லாம் பார்க்கிறோம். புத்தகங்கள், கண்ணில் தெரிகிற புத்தகங்களை எல்லாம் வாசிக்க நாம் ஆர்வம் காட்டுகிறோம். கொரோனா பற்றிய செய்தியை தேடி தேடி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் என்று பல்வேறு இணையதளங்கள், வலைதளங்கள் வழியாக பரப்புவதற்கு அதிகம் அதிகமாக ஆசைப்படுகிறோம். ஆனால் இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்முடைய இணையதளங்கள், வலைதளங்கள், நாம் பயன்படுத்துகிற தகவல் தொடர்பு சாதனங்கள் வழியாக இறை வார்த்தைகள் நமக்கு கொட்டி கொடுக்கப்படுகின்றன. எத்தனையோ வீடியோக்கள் வழியாக, ஆடியோக்கள் வழியாக செய்திகள் ஒருவர் மற்றவர்கள் வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணமும் ஆவலும் ஆசையும் எல்லோருக்குமாக இருக்கிறது. எனவேதான் எல்லோரும் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்காக? கொரோனா நோயில் பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டுமாக பழையபடி பழைய வாழ்வுக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த தர்மம், நோன்பு, ஜெபித்தல், இதை சற்று மாற்று பாதையில் சிந்தித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இன்று நாம் சந்திக்கிற இந்த கொரோனா பெரும் தொற்று காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உங்களை முழுமையாக மற்றவருக்கு கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு நிறைவாக கொடுக்கப்படும் என்ற சிந்தனையை தான் வழங்குகிறார். திருத்தூதர் பணிகள் 20:35 இறைவார்த்தையிலே நாம் பார்க்கிறோம், பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலை பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறியதை நினைவு கூறுங்கள் என்பதும், புனித பவுல் திமேத்துக்கு எழுதிய 1 Timothy 4:18 இறைவார்த்தையில், தங்களுக்கு உள்ளதை தாராள மனதுடன் பகிர்ந்தளிப்பதும் நம்முடைய கடமையாக இன்றைய நாளில் இருக்கிறது. சிந்தித்து பார்ப்போம். ஏனென்றால் நீதிமொழிகள் புத்தகத்திலே 3:27 இறைவார்த்தையிலே கடவுள் இவ்வாறாக நமக்கு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். என்னவென்றால், உன்னால் நன்மை செய்ய கூடுமானால், என்னது உன்னால் நன்மை செய்ய கூடுமானால், தேவைப்படுவோருக்கு நீ எவ்வித தடையும் இல்லாமல், எவ்வித தடுக்களும் இல்லாமல், எவ்வித சுயநல பார்வையும் இல்லாமல் கொடுக்க முன் வாருங்கள் என்று சொல்லுகிறார். சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருடைய ஆசிர் என்றென்றும் நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. கொடுப்பதை நிறைவாக பெற்றுக்கொள்ளுகிற நாம் நிறைவாக கொடுக்க கற்றுக்கொள்வோம். அப்பொழுது ஆண்டவர் விரும்புகிற நிறைவான வாழ்வும் நம்மிலே என்றென்றும் தங்கும். ஏனென்றால் கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எதற்காக? மற்றவருக்காக, நம்மை வழங்குவதற்காகவே. இதை செய்தோம் என்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இப்படியாக நமக்கு கிடைக்கிறது. இதைத்தான் லூக்கா நற்செய்தியாளர் 6:38 இறைவார்த்தையில் இவ்வாறாக நமக்கு சொல்கிறார், கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமீன்.
உழைப்பின் கணீது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. பணிது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்போடு நேர்பாயின் இறைவா, பழியென என்னை நான் தருகின்றேன், பழியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் காணிக்கையை உவப்புடன் ஏற்பான் என் இறைவா.
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வளி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக.
இறைவா, மக்களின தாரொப்பு கொடுக்கும் இந்த பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாற செய்கின்றே. அதனால் இவற்றின் அருளுதவே எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவு படாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள்,
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோ.
அது தகுதியும் நீதியும் ஆனதே
ஆண்டவரே. தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளுமே விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியா நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானத்தூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து வாடி, அக்களித்து ஆர்ப்பரித்து கொண்டாடி பாடுவதாவது.
தூயவர் 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 படைகளின் கடவுள் மாண்டவர் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர்
அவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம்.